பகவத்கீதை உண்மையறிவில் நான்காவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம். அத்தியாயம் நான்கு பதம் பத்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரே அஷ்டப்ராயே சபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகுதி உத்தம ஸ்லோகே பக்தி போதி நிஷ்டிகி ஸ்ரீ பகவான் உவாச்ச வீதராஹ பயக்ரோதா, வீதராஹ பயக்ரோதா மன்மயா மாமுபாஸ்ருதா, மன்மயா மாமுபாஸ்ருதா பகவோ ஞான தபசா, பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதா, பூதா மத்பாவம் ஆகதா வீதராஹ பயக்ரோதா மன்மயா மாமுபாஸ்ருதா பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதா வீதராஹ பயக்ரோதா மன்மயா மாமுபாஸ்ருதா பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதா. மன்மயா மாமுபாஸ்ருதா பகவோ ஞான தபசா மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்தில் அபேசனார் இருந்து பக்திவேதாந்த சுவாமி சில புரோபாத்யாய சில புரோபாத்யாய. திரும்ப சொல்லுங்க. பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மையடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர். வரவேற்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபேசனார் பக்திதான் சுவாமி சில பிரபுபாத்யா சில பிரபுபாத்யா. மேலே கூறப்பட்டுள்ளபடி பௌதிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளவன் பரம பூர்ண உண்மையின் வியக்தத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். உடலை சார்ந்த வாழ்வில் பற்றுதல் கொண்டுள்ள மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை அறிவது ஏறக்குறைய அசாத்தியமாகும். ஏனெனில் அவர்கள் அந்த அளவிற்கு பௌதிகத்தில் மூழ்கியுள்ளனர். பூரண அறிவுடனும் நித்தியமான ஆனந்தத்துடனும் அழிவற்ற திவ்யமான உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இத்தகைய பௌதிகவாதியினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவுக்குட்பட்டது, அறியாமை நிறைந்தது, துன்பமயமானது. எனவே சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி கூறும்போது அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர். ஜட உணர்வில் இருக்கும் அத்தகு மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளாக நினைக்கின்றனர். எனவே கடவுளுக்கு உருவமில்லை என்று கூறுகின்றனர். ஜடத்தில் மூழ்கியிருக்கும் காரணத்தினால் முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்னும் கருத்து அவர்களை அச்சமூட்டுகின்றது. தனித்தன்மையும் வியக்தத்துவமும் ஆன்மீக வாழ்விலும் உண்டு என்பதை அவர்கள் கேள்வி வரும்போது மீண்டும் வியக்திகளாவதை எண்ணி அச்சமுற்று அருவ சூன்யத்தில் ஐக்கியமாகிவிட விரும்புவது இயற்கையே. ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நீர்க்குமிகளுக்கு அவர்கள் ஒப்பிடுகின்றனர். வியக்தித்துவமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்சப்பக்குவம் அவ்வளவே. ஆன்மீக வாழ்வின் பக்குவ ஞானம் இல்லாத பயம் கொண்ட நிலை இது. இது மட்டுமின்றி ஆன்மீக நிலை என்று ஒன்று இருப்பதையே புரிந்து கொள்ள முடியாத பலரும் உண்டு. பற்பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ கற்பனையில் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பமுற்றுள்ள இவர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் கிடையாது, அனைத்தும் இறுதியில் சூன்யமே என்று முட்டாள்தனமாக முடிவெடுக்கின்றனர். இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்க்கையை வாழ்கின்றனர். சில பௌதிகத்தில் அதிக பட்டுதல் கொண்டிருப்பதால் ஆன்மீக வாழ்வை கண்டுகொள்வதில்லை. சில உயர் ஆன்மீக மூலத்துடன் இரண்டர கலக்க விரும்புகின்றனர். வேறு சிலர் பலவித ஆன்மீக கற்பனைகளினால் பக்தியுற்று கோபம் அடைந்து எதையுமே நம்பாதவர்களாக உள்ளனர். இந்த கடைசி வகுப்பை சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்களிடம் தஞ்சமடைகின்றனர். இவளது உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுகின்றன. ஆன்மீக வாழ்வை புறக்கணித்தல், ஆன்மீக தனித்துவத்தை கண்டு பயப்படுதல், பக்தியான வாழ்வினால் எழும் சூன்யத்திற்கான எண்ணம், பற்றுதலின் மூன்று நிலையிலிருந்தும் விடுபட வேண்டும். ஜட நோக்கம் கொண்ட வாழ்வின் இந்த மூன்று நிலையிலிருந்து விடுபட பக்தி தொண்டின் விதிகளை ஒழுங்குமுறைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ்படி கடைபிடித்து பகவானிடம் முழுமையாக தஞ்சமடைய வேண்டும். பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ இறைவனின் மீதான திவ்யமான அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு குறித்து விஞ்ஞானத்தை விளக்கும் பக்தி ரசாமிரத சிந்து 1வது காண்டம் 4வது அத்தியாயம் 15-16 என்னும் ஸ்லோகங்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஆதோ ஸ்ரத்தா தது சாது சங்கோ அத பஜன கிரியா ததோ அனர்த்த நிவர்த்திஷ்யா ததோ நிஷ்டா ருசிஸ்ததா அதா சஸ்தி ததோ பாவ சத பிரேமா இவச்சதி சாதகானாமயம் பிரேம்ன பிராதுர் பாவே பவேத் கிரம. முதலில் ஒருவன் தன்னுணர்வுக்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்க வேண்டும். இது அவனை ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன் உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலைக்கு கொண்டு வரும். அடுத்த நிலையில் உயர்ந்த ஆன்மீகளுடன் தீட்சை பெற்று ஆரம்ப நிலை பக்தன் அவரது கண்காணிப்பின் கீழ் பக்தி தொண்டினை தொடங்குகிறான். ஆன்மீகரின் வழிகாட்டின் கீழ் பக்தி தொண்டை செயலாற்றுவதால் ஒருவன் வாழ்வின் எல்லா ஜடப்பட்டுகளிலிருந்தும் விடுபட்டு தன்னுணர்வில் உறுதி பெற்று பூர்ண புருஷோத்தமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் ருசியை காண்கிறான். இந்த ருசி அவனை கிருஷ்ணனுடன் மீது பட்டுதல் கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்நிலை முதிர்ச்சி பெறும்போது திவ்யமான இறையன்பின் ஆரம்ப நிலையான பாவ நிலையை அடைகின்றான். அந்த இறையன்பின் உண்மையான நிலையே பிரேமம் எனப்படும். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அந்த பிரேமை நிலையில் ஒருவன் இறைவனின் அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளான். எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதின் கீழ் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் எல்லா விதமான பௌதிக பற்றுதல், ஆன்மீக தனித்துவத்தை கண்டு பயம், சூன்யவாத தத்துவனால் எழும் விரக்தி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முடியும். அதன் பின் இறுதியில் பரமபுருஷரின் திருநாட்டை சென்றடையலாம். ஓம் தத்சத். ஓம் அஜான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா தத்துரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டாம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககணாடகநாதாம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககணலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகரூபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. சீதராக பயக்ரோதா மன்மயா மாமு பாசுதா பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதா. பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மையடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகா நம்மகிட்ட உள்ள பிரச்சனைகளை சொல்றார். ஏன் வந்து ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைறதில்லை, ஏன் அவர் பக்தி பாதைக்கு வர்றதில்லை? நிறைய ஜனங்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய பேர் ஏன் பக்தி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பௌத்திக விஷயத்துல உலக விஷயத்துல பற்றுது ஜாஸ்தி. புலன்பு அனுபவிக்கணும், புலன்களை சந்தோஷப்படுத்தணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்க பண்ணணும், இந்த மாதிரி புலன்பு விஷயங்களுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி புலன்பு விஷயங்கள்ல நேரத்தை அதிகமா செலவழிக்கிறதுனால, புலன்பு விஷயங்கள்ல பற்றுதல் இருக்கிறதுனால பகவான் மேல பற்றுதல் இருக்காது. ஒரே சமயத்துல ரெண்டு பேர்த்து மேலேயும் பட்டுதல் வைக்க முடியாது. பகவான் மேலேயும் பட்டுதல் வைக்க முடியாது, புலன்பு விஷயத்திலையும் பட்டுதல் வைக்க முடியாது. பகவான் மேல ரொம்ப பட்டுதல் இருக்கிறவங்களுக்கு புலன்பு விஷயங்கள பட்டுதல் இருக்காது. யாராவது கிருஷ்ணர் மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்கன்னா, கிருஷ்ணர் மேல ரொம்ப நல்லா பக்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, புலன்பு விஷயங்கள பிரியம் இருக்காது, பிரியம் இருக்காது. புலன்பு விஷயம்னா என்னது? புலன்பம் புலன்பம்னா என்னது? புலன்களுக்கு இன்பம் தர்றது, சாப்பிட்றது, டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, அப்புறம் ஊர்கதை பேசுறது, கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் புலன்பம். கிருஷ்ணரை மறந்துட்டு நம்முடைய புலன்களை சந்தோஷம், நான் காது வந்து எதையா கேட்டே இருக்கணும்னு சொல்லுது இல்லையா, வாய் எதா பேசிட்டே இருக்கணும், கிருஷ்ணரை மறந்து என்ன பண்றோமோ அதான் புலன்பம். கிருஷ்ணருடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறது பக்தி, நம்முடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறது புலனின்பம். கிருஷ்ணருக்கு புலன்கள் இருக்கு, நம்ம கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைக்கிறோம், கிருஷ்ணருக்கு பூஜை பண்றோம், கிருஷ்ணருக்கு மாலைகள் தொடுத்து போடுறோம். கிருஷ்ணர் வந்து கல்லு கிடையாது, கல்லோ மண்ணோ இல்ல ஜடப்பொருளோ கிடையாது, கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். அவர் தன்னுடைய பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றம் செய்யறார். பகவான் எந்த ரூபத்திலிருந்தும் தன்னுடைய பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். அப்ப பகவானுடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறது நம்முடைய முக்கியமான வேலை. நம்ம புலன்களை நம்மளால சந்தோஷப்படுத்தவே முடியாது, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் பத்தல பத்தல, இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஆனா கிருஷ்ணனுடைய புலன்களை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணணும், நம்ம புலன்களும் சந்தோஷமாயிடும். கிருஷ்ணனுடைய புலன்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கணும், கிருஷ்ணருடைய புலன்களை சந்தோஷப்படுத்த முயற்சிட்டு இயல்பாவே நம்ம புலன்கள் திருப்தி ஆயிடும். நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், பிரபுபாதர் சொன்ன உதாரணம், கண்ணாடியில் உள்ள ரூபம், கண்ணாடியில் ஒரு ரூபம் தெரியுது இல்லையா, அந்த கண்ணாடியில் உள்ள ரூபம் வந்து அழகா இருக்குன்னா என்ன பண்ணணும், கண்ணாடியில் போய் ரூபம் நம்ம பாக்குறோம், நம்ம போய் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய ரூபம் அழகா தெரியணும், அதுக்கு என்ன செய்யணும், கண்ணாடி தொடச்சா போதுமா? நம்ம அழகா இருந்தோம், நம்மளை அழகு படுத்திட்டு போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா அந்த அதுல தெரியுற பிம்பமும் அழகா தெரியும், அப்படிதானே? அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்திட்டா நம்ம சந்தோஷமாயிடும், ஏன்னா கிருஷ்ணருடைய அம்சம் தான் நம்ம எல்லாம், கிருஷ்ணருடைய அங்க உறுப்பு மாதிரி, கிருஷ்ணருடைய அம்சம். எப்படி நம்மளை அழகுபடுத்திக்கிறதுனால கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் அழகா தெரியுமோ, அது போல கிருஷ்ணரை அழகுபடுத்தி பார்த்தோம்னா நம்ம அழகாயிடுவோம், சந்தோஷமாயிடுவோம். இப்படி நம்ம புலன்களை திருப்தி செய்யறத முயற்சிக்கிறத கைவிட்டுட்டு கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கணும், அப்பதான் வந்து நம்ம பற்றுதல் இருந்து விடுபடும். அது செயலினா என்ன இந்த உலக விஷயத்திலேயே ஈடுபட்டு இருந்தோம்னா நம்ம புலன்களையே சந்தோஷப்படுத்த நினைச்சு அது மேலதான் நம்ம பற்றுதல் வரும். அதுக்கப்புறம் பற்றுதல் சொன்னார், இன்னொன்னு பற்றுதல், பயம், கோபம், மூணு விஷயம் இருக்கு. ஒண்ணு உலக விஷயத்து மேல பற்றுதல், இன்னொன்னு பயம், ஐயோ என்ன ஆயிடுமோ, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், என்னுடைய சொத்து என்ன ஆகும், என்னுடைய குழந்தைகள் என்ன வாங்க. ஏன் இந்த பயம் வருது? பயத்துக்கு காரணம் என்னன்னா, நம்ம பகவான சரணடையாதுதான் பயத்துக்கு காரணம். பகவானை சரணடைஞ்சவொன்னா நம்ம எதுக்குமே பயந்துக்க வேண்டாம். பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சவங்க எதுக்குமே பயந்துக்க வேண்டியது, ஏன்னா எல்லாத்தையுமே கிருஷ்ணர் பார்த்துக்குவேன், அது அந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல நம்பிக்கை வச்சுட்டு அவற்றை பூர்ண சரணாகதி பண்ணோம்னா நம்ம எதுக்குமே பயந்துக்க வேண்டாம். ஒரு பக்தனுக்கு பயமே கிடையாது. போன வாரம் படிச்ச பிரஹ்லாத மகாராஜாவுக்கு பயமே வரல. இந்த மூணு குணமும் பிரஹ்லாத மகாராஜா இருந்தது. பிரஹ்லாத மகாராஜருக்கு பற்றுதலும் கிடையாது, பிரஹ்லாத மகாராஜாவுக்கு பயமும் கிடையாது, அவருக்கு கோபமும் வரல. ஒன்னு அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியோட பையன், எரணை கசிப்பு மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியுடைய ராஜகுமாரன் இளவரசன் ஏதாவது கொஞ்சமா பட்டுதல் இருந்தாலும் பார்த்தா எதிலுமே பட்டுதல் கிடையாது. அவர் தன்னுடைய நாட்டு மேலேயோ, தன்னுடைய அப்பா அம்மா மேலேயோ, தன்னுடைய சொத்து மேலேயோ, இல்ல மற்ற குழந்தைகள் மாதிரி போய் விளையாடுறது, பிரஹ்லாத மகாராஜா விளையாட்டுக்கெல்லாம் போவே மாட்டார், விளையாண்டு நேரத்தை வீண் பண்ண மாட்டாரு, தூங்கி நேரத்தை வீண் பண்ண மாட்டாரு, அவர் எப்பவுமே கிருஷ்ணருடைய நினைவிலே இருப்பார். அப்படி பிரஹ்லாத மகாராஜா வந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய நினைவில் இருந்ததுனால அவருக்கு இந்த உலக விஷயத்துல பட்டுதலே வரல. என்னை கசிப்புடைய மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இந்த குழந்தை எது மேலே பட்டது இல்லையே, நான் மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி, என்னுடைய குழந்தை வந்து எதுலையுமே பட்டது இல்லாம இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த குழந்தை என்ன இப்படி இருக்கான், பசங்க கூட போய் விளையாடுறது இல்ல, ஆடுறது இல்ல, பாடுறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, எப்பவுமே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டாரு. அவன் அசுரனா இருந்ததுனால அவனுக்கு தெரியல. இரண்ய கசிப்பு புலன்பத்தில் மூழ்கி போயிருப்பான். இரண்யம்னா தங்கம், கசிப்புனா சுகமான வாழ்க்கை. இரண்ய கசிப்புனா ரொம்ப ஆடம்பரமான சுகமான வாழ்க்கை வாழ்றவன் அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் யாரு, இரண்ய கசிப்பு தான். ஆடம்பரமா சுகமான வாழ்க்கை வாழும்னு நினைக்கிறோம் இல்லையா, யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இரண்ய கசிப்பு தான். அந்த இரண்ய கசிப்புக்கு அவன் ஆடம்பர வாழ்க்கை வாழும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய பையனோட உன்னதமான நிலையை அவனால புரிஞ்சுக்க முடியல. பிரல்லாத மகாராஜா எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சிருந்தது, பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே. ஏன்னா பிரல்லாத மகாராஜா பட்டுதல் கிடையாது உலக விஷயத்துல, ஆனா இரண்ய கசிப்பு உலக விஷயத்துல பட்டுதல் வருது. அதே மாதிரி பிரல்லாத மகாராஜுக்கு பயமும் இல்லை. அந்த குழந்தை எப்படி இல்லாம கொல்ல முயற்சி பண்ணாங்க. போன வாரம் நம்ம உபன்யாசத்துல பேசிட்டு இருந்தோம், யானை வச்சு கொல்ல பார்த்தாங்க, விஷப்பாம்பு வச்சு கடிக்க வச்சாங்க, மலை உச்சியில தூக்கி போட்டாங்க, சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, அம்மா கையிலே விஷத்தை கொடுக்க சொன்னாங்க. அவர் பயந்துக்கும் இல்ல, இதனால கோவப்படவும் அவர் சாந்தமா இருந்த, நிதானமா இருந்த. எப்படி ஒரு கிருஷ்ண பக்தர் எது மேலையும் பட்டுதல் வச்சுக்க மாட்டார் உலக வாழ்க்கையில. அவர் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் எது மேலேயும் பட்டுதல் வச்சுக்க மாட்டார், தாமரை இலை மேல தண்ணீர் மாதிரி. அதே மாதிரி அவருக்கு கோபமும் வராது, அனாவசியமா கோபப்பட மாட்டார். கிருஷ்ண பக்திக்கு இடையூறு யாராவது பண்ணாலோ, பக்தர்ல யாராவது நிந்திச்சாலோ, பக்தர்ல யாராவது குறை சொன்னாலோ, பகவான் யாராவது குறை சொன்னாலும் கோபம். அந்த கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணாலும் அவர் கோபம் வராது. பிரல்லாத மகாராஜ என்ன செய்தாலும் அவர் கோபம் வரல இல்லையா. ஆனா பகவானுக்கு கோபம் வந்துச்சு, தன்னுடைய பக்தர் துன்பப்படுறத பகவானால பொறுத்துக்க முடியாது. அப்படி ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பிரல்லாத மகாராஜ இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சு. சின்ன 5 வயசு குழந்தை, சின்ன குழந்தை தான், ஆனா அந்த குழந்தைக்கு அவ்வளவு பக்தி ஹரிமேல், ஹரிபக்தி அவ்வளவு அழகா பண்ணு. கோபம் வரல, எது மேலே பட்டுதல் இல்ல, யார் மேலே பொறாமை கிடையாது. தன்னை கொடுமைப்படுத்தணும் கூட கூட அன்பா நடந்துகிட்டார் பிரல்லாத மகாராஜா. அவருக்கு பௌதிக விஷயத்துல பற்றுதல் இல்ல. அப்புறம் இங்க இந்த பயத்துக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் வந்து உலகத்துல உள்ள பயம். உலக பயம் என்னது, என்ன ஆகுமோ அடுத்தது, எனக்கு அடுத்தது எனக்கு சாப்பாடு கிடைக்குமோ, இடம் கிடைக்குமோ, துணிமணி கிடைக்குமோ, வேலை கிடைக்குமோ, என் பொண்ணுக்கு வேலை, இதெல்லாம் இது இது வந்து ஒரு விதமான பயம். இன்னொரு பயம் இருக்கு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன மோக்ஷம் அடையணும், முக்தி அடையணும். அந்த முக்தி வந்து கடவுளுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு முக்தி இருக்கு, அது வந்து கடவுளோட 2.5 கலக்கிறது, அதுதான் சிறந்ததுன்னு நினைக்கிறது. எங்கேயாவது நான் வந்து எது மேல பட்டுதல் வச்சிருந்தேன்னா திரும்ப இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு கடவுளுக்கு ரூபம் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அது வந்து அறியாமை. கடவுளுக்கு ரூபம், கிருஷ்ணருக்கு ரூபம் எல்லாம் நினைக்கிறது அறியாமை. அந்த ரூபம் இல்லாத தோற்றத்தில் போய் கலக்கணும்னு நினைக்கிறது பயத்தினால, திரும்ப பிறவி கிடைச்சிருமோ நமக்கு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி தர்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். 500 வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்தில் தோன்றும். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஒரு பக்தன் எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லித்தரார், எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரார். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் ஒரு பக்தனோட ரூபத்துல வந்து ஒரு பக்தன் எப்படி வாழணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும், எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும், அதெல்லாம் காமிக்கிறார். ஆரம்ப நிலை பக்தர் என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர் வந்து பௌதீகமான விஷயங்களை போய் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்கு சொத்து வேணும், எனக்கு இடம் வேணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் பக்தியில ஆரம்ப நிலை. பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்காதவங்க, பேரளவான பக்தி செய்யறவங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்க. ஏதாவது பலனை எதிர்பார்த்து, பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தி. ஆனா அவங்க பக்தருடைய சங்கத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பக்தியில முன்னேற்றம் அடையும் போது என்ன செய்வாங்கன்னா, எதையுமே கேட்க மாட்டாங்க. எதையுமே கேட்காம அவங்க என்ன என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க பகவான்கிட்ட, பகவானே இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, அவங்க சாஸ்திரம் படிச்சு பகவத்கீதை இதெல்லாம் படிச்சுட்டு குருவுடைய கருணையினால பகவானுடைய கருணையினால தெரிஞ்சுக்கிறாங்க இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, இனி இந்த உலகத்தை நான் பிறக்க கூடாது, நான் பகவானுடைய வைகுண்ட உலகத்துக்கு போகணும், அங்கே கிருஷ்ணோட உலகத்துல போய் நான் நித்தியமா அவர் கூட சந்தோஷமா இருக்கணும். அது வந்து பக்தியில ரெண்டாவது நிலை. பிறவியே வேண்டாம், இனி மறுபிறவி இருக்கக்கூடாது, நான் கிருஷ்ணகிட்ட போடணும். ஆனா பக்தியில உன்னதமான நிலையில சைத்தன்மா அப்புறம் என்ன சொல்லித்தரார்னா, ஒரு பக்தன் பிறவி கூட வேண்டான்னு கேட்கறது இல்ல. ஒரு பக்தன் என்ன 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 பிரார்த்தனை செய்வார்னா, நாதனம் நாஜனம் நா சுந்தரி சவிதாம்பா ஜெகதீஷ காமே மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரி பவதான் பக்தி ரகை. கிருஷ்ணா எனக்கு தனம் வேண்டாம், தனம்னா என்னது சொத்து, எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம். சரி வேற என்ன வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு சொத்து வேண்டாம், வேற வேணும் நா ஜனம், எனக்கு நிறைய பேர் என்னை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் வேண்டாம், நிறைய ஜனங்க வேண்டாம். சரி வேற என்ன, அது வேண்டாம், உங்களுக்கு வேற என்ன வேணும், நான் சுந்தரி அழகான பொண்ணுகளும் வேண்டாம். என்னடா அது, இதுதான் இந்த உலகத்தில் எல்லாரும் கேட்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் என்ன பிரார்த்தனை செய்வாங்க, கடவுள்கிட்ட வந்து எனக்கு சொத்து வேணும்னு கேட்பாங்க, எனக்கு நிறைய பேர் என்ன புகழணும்னு கேட்பாங்க, என்ன பின்பற்றணும்னு கேட்பாங்க, எனக்கு நிறைய அழகான பொண்ணுகள்லாம் கூட இருக்கணும்னு கேட்பாங்க. நீங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்றீங்க, அப்ப வேற என்னதான் வேணும் உங்களுக்கு, பிறவி வேண்டாமா, பிறவி கூட நான் வேண்டான்னு கேட்கல, நான் ஜனம் கவிதாம்பா ஜெகதீஷ் மாம ஜென்மணி ஜென்மணி, நீங்க பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பிறவி கூட வேண்டான்னு கேட்கல. அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு, கிருஷ்ணா நீங்க எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் நான் உங்க பக்தனாவே இருக்கும், உங்களுடைய பக்தி சேவையில நான் விலகி போக கூடாது, உங்களுக்கு எப்பவுமே பக்தி செய்யக்கூடிய மனதை எனக்கு கொடுங்க. அப்ப உன்னதமான நிலையில பக்தர்கள் வந்து என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, பிறவி கூட வேண்டாம் பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க, எவ்வளவு பிறவி எடுத்தாலும் நான் பகவானுக்கு சேவகனா இருக்கணும், சேவை பண்ணணும். நம்ம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி தொய், மாற்றம் இல்லாத கலப்படம் இல்லாத தூய்மையான பக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை. இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல தோன்றி ஒரு பக்தன் எப்படி இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபடுறது, பற்றுதல் இருந்து பயத்திலிருந்து கோபத்திலிருந்து இதெல்லாம் விடுபட்டுதான் அவன் என்ன என்ன ஆக முடியும், இந்த 3 விஷயத்திலிருந்து விடுபட்டாதான் அவன் பக்தியில உயர்வடைய முடியும். எண்ணெய் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து, இந்த 3 இருந்தும் கிருஷ்ணர் நினைக்க முடியாது. இந்த உலகத்து மேல பற்றுதல் இருந்தாலோ, நம்ம எதையாவது நினைச்சு பயந்துட்டு இருந்தாலோ, இல்ல கோபப்பட்டு இருந்தாலும் நம்ம கிருஷ்ணரை நினைக்க மாட்டோம். ஆனா இதுல இருந்து விடுபட கத்துக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை நினைச்சிட்டு அவரை சரணடையணும். அப்படி சரணடையக்கூடியவங்க தூய்மை அடைவாங்க. தூய்மை அடைந்து என்ன பண்ணுவாங்க, அவர் கிருஷ்ணர் மேல உண்மையான அன்பம் வளர்க்கும். இதை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். எப்படி ஒரு பக்தன் வந்து பக்தி தொழில முன்னேற்றடையும், பகவத்கீதை கிருஷ்ணர் போதிச்சிருக்கார், இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ஆனா எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியல. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட்டுடணும், பட்டுதல் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் விட்டுடணும்னு சொல்லிட்டார். அது எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாது இல்லையா, அதை சொல்லிக் கொடுக்கறது தான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் வந்து அதை சொல்லிக் கொடுக்கதான் வராங்க. கிருஷ்ணரும் வந்து கிருஷ்ணர் உபதேசம் மட்டும் பண்ணிட்டு போல, கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்லிக் கொடுக்கிறார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தனியா வரல, தனியார் சகாக்களோட வந்தார். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் எப்பவுமே இந்த உலகத்துல தனியா வரமாட்டார், அவர் தன்னுடைய சகாக்களோட வருவார், தன்னுடைய நித்தியமான சேவகர்களோட பக்தர்களோட தன்னுடைய அவதாரங்களோட இங்க தோன்றுவார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றும் போது தன்னுடைய சகாக்களோட இங்க தோன்றினார். அவங்க எல்லாம் வந்து இதில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி நமக்கு பக்தி செய்யணும், இல்ல பஞ்சதத்துவம் வந்து தோன்றினாங்க, பஞ்சதத்துவம் இருக்காங்க இல்லையா, இல்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அப்புறம் அத்வைதாச்சாரியர் கதாதர் பண்டிட் ஸ்ரீவாஸ்தாக்கு, இந்த 5 பேர் பஞ்சதத்துவங்கள். பகவான் பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்தார், கிருஷ்ணர் வந்து பகவானே வந்து ஒரு பக்தனை அவதரிச்சார், சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனை வந்தார். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு பக்தா, அதாவது ஒரு அவதாரமா, பகவானுடைய அவதாரமா நித்யானந்த பிரபு ஒரு பக்த அவதாரமா வந்தார். அதே மாதிரி அத்வைத ஆச்சாரியரும் பகவானுடைய அவதாரம் தான், அவரும் வந்து பக்தி பிரச்சாரம் பண்றதுக்காக இங்க அவதரிச்சார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், நித்யானந்த பிரபு பலராமர், அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு. இப்போ மகாவிஷ்ணு வந்து அத்வைத ஆச்சாரியராக தோன்றினார், நித்யானந்தர் வந்து பலராமராக தோன்றினார், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினார். அப்படி பலராமன் நித்யானந்தராவும் மகாவிஷ்ணு அத்வைதராவும் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாவும் கதாதர் பண்டிட் பகவானுடைய அந்தரங்க சக்தி கதாதர் பண்டிதராவும் சில நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூராவும் தோன்றினாங்க. இவங்கெல்லாம் வந்து பகவானுடைய உலகத்திலிருந்து இங்க இறங்கி வந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு யாரு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், மகாவிஷ்ணு, கதாதர் பண்டிட், பகவானுடைய அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதனுடைய விரிவங்கம், ஸ்ரீவாஸ் தாக்கூரர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரதன். எப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல சகல பரிவாரங்களோட சகல அம்சங்களோட சகாக்களோட இந்த உலகத்துல தோன்றின, இந்த உலகத்துல தோன்றி அவர் பக்தி தோண்ட பிரச்சாரம் செய்தார். எப்படி பகவத்கீதையில சொன்ன விஷயங்களை நடைமுறையில எப்படி நம்ம செயல்படுத்துறது, பற்றுதல் எப்படி விடுறது, பயம் இல்லாம எப்படி பக்தி செய்யறது, கோபப்படாம இருக்கிறது, பகவானை எப்படி சரணடைகிறது, இதெல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுக்குறது. அப்படி சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே சில பக்தர்கள் அவருக்கு அமைச்சு வைப்பார், அதுக்கப்புறம் அவர் வருவார். உதாரணத்துக்கு ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி மாதா. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவும் சைத்தன்ய மகாபிரபு அப்பா அம்மாவும் வந்தாங்க. ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி மாதா, ஸ்ரீவாஸ் தாக்கூரர், அத்வைதாச்சாரியர், நித்யானந்த பிரபு, அப்புறம் முகுந்த தத்தர், முராரி குப்தர், இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் வந்துட்டாங்க. புண்டரீக வித்யாநிதி, இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்கு. இந்த பக்தர்கள்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யறதுக்காக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக, அவருக்கு உதவி செய்யறதுக்காக பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்படி ஒரு பக்தர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். பஞ்சதத்துவால இடது பக்கம் நிற்பார் ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாருடைய அவதாரம் சொன்ன? நாரத முனிவர். ஸ்ரீவாஸ் தாக்கூரர் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றதுக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபுனால் அனுப்பி வைக்கப்பட்டார். இன்னைக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரர் தோன்றினால் அவதார தினம். இன்னைக்குதான் ஸ்ரீவாஸ் தாக்கூரர் தோன்றினார். 500 வருஷங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீவாஸ் தாக்கூரர் தோன்றினார். ஸ்ரீவாஸ் தாக்கூரர் அவர் வந்து ஸ்ரீகட்டா அப்படிங்கிற இடத்துல தோன்றார். மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீகட்டான்னு ஒரு இடம் இருக்கு, சல்யாட்டுங்கிற ஊர். அந்த ஸ்ரீகட்டால தோன்றினார். ஜலந்தர்னு சொல்ற ஒரு பிராமணர் இருக்கு, ஒரு பிராமண குலத்தில் தோன்றினார் ஸ்ரீவாஸ் தாக்கூரர். புத்தகத்தில் முடிவீங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் தோன்றினார். அவருடைய அப்பா பேர் வந்து ஜலந்தர். அதுக்கப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து 5 சகோதரர்கள், இவங்க 5 பேர், ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, 5 பேர். இல்ல ஸ்ரீ நளின பண்டிட்ங்கிறவர் மூத்த சகோதரர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் 2வது, அப்புறம் ஸ்ரீராமா, ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, இவங்க 5 பேருமே ரொம்ப நல்ல பக்தர்கள், பகவான் மேல அவ்வளவு பக்தி செய்யக்கூடியவங்க. இதுல ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அவருடைய சகோதரர்கள் ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, இவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீகட்டாலிருந்து தோண்டினாங்க, அங்கதான் அவதரிச்சாங்க. அங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நவதீபம் வந்துடுவாங்க. நவதீபத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்க போறார். சைத்தன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்தில் நவதீபங்கிற இடத்துல தோன்ற போறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அங்கே தோன்றதுக்கு முன்னாடியே ஸ்ரீவாஸ் தாக்கூரர் அவருடைய சகோதரர்களோட நவதீபம் வந்துடுவார். நவதீபத்தில் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப எளிமையா பக்தி பண்ணுவார். அவர் எப்பவுமே வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த 4 சகோதரர்களும் எப்பவுமே கிருஷ்ணோடைய நாமங்களை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. தினமும் 3 முறை போய் கங்கையில குளிப்பாங்க, கங்கையை பூஜிப்பாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க, யார் மேலேயும் பொறாமை கொள்ள மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க. இப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மனைவி பேர் வந்து மாலினி தேவி. ஸ்ரீவாஸ் தாக்கூரும் மாலினி தேவியும் அவ்வளோ அன்போட பக்தி தொண்டு பண்ணாங்க. இந்த உலகத்துல வந்து அவங்க இல்லற வாழ்க்கையில் தான் இருந்தாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரர், மாலினி தேவி, அவங்க குழந்தை இருந்து, அவங்க இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க. கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு உயிர், கிருஷ்ண பக்தி தான் அவங்க எல்லாமே. அப்ப ஜெகநாத் மிஸ்ரர் வீட்டுக்கு பக்கத்துல இவங்க தங்கி இருந்தாங்க. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவும் யாருன்னு சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபு அப்பா அம்மா, அப்பா அம்மா அவங்க அவங்க இருக்கிற பக்கத்திலேயே இவங்க தங்கியிருந்தாங்க. இப்ப ஜெகநாத் மிஸ்ரரும் ஸ்ரீவாஸ் தாக்கூரும் ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. அடிக்கடி ஜெகநாத் மிஸ்ரோட வீட்டுக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர் வருவாரு, அங்க அவங்க பாகவத கதைகளை பேசுவாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கீர்த்தனம் பாடுவாங்க, ஜபிப்பாங்க. இப்படி சச்சி மாதாவும் மாலினி தேவி ரொம்ப அன்பா பழகிட்டாங்க. சீவா சாகரரும் ஜெகநாதன் ரொம்ப அன்போட பழகிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் போலதான். அந்த நவதீபத்துல அத்வைத ஆச்சாரியரும் அங்க தங்கியிருந்தார். அத்வைத ஆச்சாரியர் வந்து சாந்திப்பூர் இடத்துல அவருக்கு ஒரு வீடு இருந்தது. அவருக்கு ரெண்டு வீடு இருக்கு, சாந்திப்பூர்ல ஒரு வீடு இருக்கு, நவதீபத்துல ஒரு வீடு. சில சமயம் சாந்திப்பூர்ல இருப்பார், சில சமயம் நவதீபத்தில் இருப்பார் அத்வைத ஆச்சாரியர். அத்வைத ஆச்சாரியர் யாருடைய அவதாரம் சொன்ன? மகாவிஷ்ணு. அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றதுக்கு முன்னாடி எல்லா பக்தர்களும் அத்வைத ஆச்சாரிய வீட்டுலதான் ஒன்று சேருவான். அங்கதான் நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க. தினமும் அத்வைத ஆச்சாரிய வீட்டுல எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க. அங்க வந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க, பகவானுக்கு பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் பிரசாதம், எல்லாரும் சேர்ந்து பிரசாதம் சாப்பிடுவாங்க. எப்படி சீவாஸ்தாக்குரர் பக்தருடைய சங்கத்துல ரொம்ப அற்புதமா பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நவதீபத்துல, நவதீபத்துல மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் இப்படி பக்தி செய்ய கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி பக்தி பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப பேருக்கு பக்தியே கிடையாது. இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அவங்களுக்கு உலக விஷயத்துல பற்றுதல். ஜனங்கள்லாம் அத்வைத ஆச்சாரியரும் சீவாஸ்தாக்கரும் பார்த்தாங்க, இந்த உலகத்துல ஜனங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே ஹரிபக்தியே பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க. யாருக்குமே கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்றதுல விருப்பமே கிடையாது. கிருஷ்ணனுடைய நாமங்களை ஒருத்தர் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. வெறும் வரட்டு தத்துவம் பேசுறாங்க, சொந்த விஷயங்களை பேசுறாங்க, புலன்ப விஷயங்களை பேசுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப படிச்சுட்டு அதுக்காக கடினமாக உழைக்கிறாங்க, ரொம்ப படிச்சு கர்வத்தில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் உள்ளவங்களெல்லாம் பார்த்தேன். நான் பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்காங்க புலன்ப விஷயங்களில். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அத்வைத ஆச்சாரியருக்கும் சீவாஸ்தாக்கருக்கும் எப்பயுமே ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து அடுத்தவங்க கஷ்டப்படும் போது ரொம்ப வேதனைப்படுவாங்க. எப்பவுமே இந்த உலகத்தில் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க வேதனைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவனுக்கு நல்லா வேணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. பக்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே. அது எந்த மாதிரி கஷ்டம், உடலாட படக்கூடிய கஷ்டம் இல்லை. உடலாட படக்கூடிய கஷ்டம்லாம் தற்காலிகமானதுதான். வேலை இல்லாமல் இருக்கிறதோ, துணிமணி இல்லாமல் இருக்கிறதோ, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதோ தற்காலிகமான கஷ்டம். நிரந்தரமான கஷ்டம் என்னன்னா, பகவானை மறந்து உலகத்தில் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் ஒன்று இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து, அவருடைய புனித நாமங்களை உச்சரிக்காம, அவருக்கு பக்தி செய்யாம, ஜீவாத்மாவான நம்ம எல்லாரும் பல பல ஜென்மமா புலன்புங்கிற சக்கரத்தில் உழண்டு இருக்கும். அதை நினைக்கும் போது பக்தர்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கும். ஐயோ பாவம் இவங்கெல்லாம் எப்படி ஹரிபக்தியை மறந்து போய் புலன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்ட. சாஸ்திரம் படிச்சவங்க கூட பக்தி பேச மாட்டாங்க. நிறைய சாஸ்திரம் படிச்சவங்க, பாகவதம் படிச்சவங்க, வேதம் படிச்சவங்க கூட சும்மா எதையதோ பேசுவாங்க, பக்தியே பேச மாட்டாங்க, கிருஷ்ணரை பத்தியே பேச மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப அவங்க ரொம்ப நல்ல வேதனைப்பட்டு அழுதாங்க. சீவாசாகர் ரொம்ப வேதனைப்பட்டார். இவங்க எல்லாம் திருந்தணும்னா பகவான் தான் வரணும். பகவான் கிருஷ்ணரே வந்தாதான் எந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் திருத்த முடியும். அப்பதான் அத்வைத ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணரை இங்க கூப்பிடுறதுக்காக ரொம்ப தீவிரமா பக்தி பண்ணார். என்ன பண்ணாரு, கங்கை தீர்த்தமும் துளசி இலையை வச்சுட்டு சாலக்கிராம் விக்கிரத்தை வழிபாடு பண்ணி ரொம்ப உருகிய மனதோட கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணுவார். கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க சீக்கிரம் வரணும், இந்த ஜீவாத்மாக்களுக்கு உங்க கருணையை கொடுக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு அத்வைத ஆச்சாரியரும் சீவாஸ்தாக்கரும் ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையினாலதான், சீவாசாக்கருடைய பிரார்த்தனையினாலையும் அத்வைதாசருடைய பிரார்த்தனையினாலையும் தான் சைத்தன்ய கிருஷ்ணர் வந்து சைத்தன் மகாபிரபுவா தோன்றினார். ஜெகநாத மிஸ்ரருக்கும் சச்சி மாதாவுக்கும் குழந்தையா வந்தார். அப்ப ஜெகநாத மிஸ்ரருக்கும் சச்சி மாதாவுக்கும் பகவான் கிருஷ்ணர் குழந்தையா வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தோன்றினது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லீலை. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நவதீபத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த குழந்தை வந்த உடனே. அப்ப எல்லாரும் இந்த குழந்தையை பார்த்துதான் விரைந்து வராங்க. எல்லா பக்தர்களும் அத்வைத ஆச்சாரியர், அவருடைய மனைவி சீதா தாக்குராணி, அப்புறம் ஸ்ரீவாஸ்தவருடைய மனைவி மாலினி தேவி. மாலினி தேவி வந்து சச்சி மாதாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. இந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையில சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஸ்ரீவாஸ்தாக்குரரும் மாலினி தேவி அப்பா அம்மா மாதிரியே தான். எப்படி ஜெகநாதமிஸ்வரர் சத்தியமாக தன் அப்பா அம்மா மாதிரி நடிச்சிருந்தாரோ, தன்னோட பெற்றோர் மாதிரி அதே அன்புதான் இவங்க மேலே அவர் பண்ணுவார் சைத்தன்மாவுக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சைத்தன்மாவு மேலே ரொம்ப பிரியமான. அப்போ அவருக்கு நிமாய் பண்டிட்னு பேர், சைத்தன் மகாபுருக்கு நிமாய் பண்டிட் பேர் அவர் சின்ன வயசில் பாலியலையில. இப்போ இந்த மாதிரி நவதீபத்தில் இருக்கு, நவதீபத்தில் இல்லை உலகமே அந்த மாதிரி தான் இருக்கு. கிருஷ்ண பக்தியை மறந்து போய் எல்லாரும் புலன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சைத்தன் மகாபுரு நிமாய பண்டிதராக நவதீபத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. அப்போ வந்து ஹரிதாஸ் ஸ்ரீவாஸ்தவரா வீட்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. யாருன்னா ஸ்ரீவாஸ்தவருடைய சகோதரர்லாம் சேர்ந்துட்டு அவங்க ரொம்ப உரத்த குரல்ல ஹரியோட நாமம் சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாடுவங்க மேல. இன்னும் இவங்க எப்ப பாரு ஹரி ஹரின்னு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அங்க உள்ள பிராமணர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டு வழியில வந்து பசி இல்லாத கத்துறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுல மளிகை ஜாமெல்லாம் கொண்டு தூக்கி போட்டு, ஏன் இப்படி கத்துறீங்க, இதெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, இப்படி கத்தி கூச்சல் போடாதீங்க, ரா பகலா ஏன் ஹரி ஹரின்னு கத்திட்டு இருக்கீங்க, இப்படி நீங்க கத்தினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, நீ இப்படி ஹரி ஹரின்னு கத்திட்டு இருந்தா நீங்க கத்துற கத்தோ வைகுண்ட வரும் கேட்கும் போல இருக்கு. அங்க உள்ள விஷ்ணு தூக்கத்தில் இருப்பாரு, நித்திரையில் இருப்பாரு, அவர் எந்திரிச்சா கோவம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவார். ஏன் இப்படி பைத்தியகார மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்ககிட்ட வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க உள்ள பிராமணர்கள்லாம் கோபத்தில். கடைசியில் அவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க, இந்த ஸ்ரீவாஸ்தவர் இப்படி விட்டு வச்சா சரியாகாது, அவங்க வீட்டையே பீஸ் பீஸா உடைச்சிடணும், அவங்க வீட்டை வந்து துண்டு துண்டா உடைச்சி தூக்கி கங்கையில போட்டணும், அப்பதான் நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். எப்ப பாரு இவங்க கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க, தொந்தரவா இருக்கு. அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ண பக்தி பண்றவங்க அவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தாங்க. இந்த காலத்துலயும் நிறைய ஆயிட்டாங்க, யாராவது கிருஷ்ண பக்தி பண்றோம்னா அது இடைஞ்சலா தான் நினைப்பாங்க. எப்ப பாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வேலையில அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது போல அப்படின்னு நினைப்பாங்க. அது ஸ்ரீவாஸ்தவருடைய காலத்திலேயே அந்த மாதிரி இருந்து இதெல்லாம். ஆனால் ஸ்ரீவாஸ்தவர் கோவப்படவே மாட்டார். இவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்க, ஹரிபக்தி மறந்து போய் கிருஷ்ணன் மேலே பக்தி இல்லாமல் பொறாமையிலையும் அகங்காரத்திலையும் செயல்படுறாங்க. நம்மே நம்ம அவங்ககிட்ட துவேஷம் பண்ணணும், கோவப்படணும், பொறாம பண்ணணும் அப்படின்னு அவர் அமைதியாக தான் இருக்கு, கோபமே பட மாட்டேன். ஸோ இப்படி அவங்கெல்லாம் வந்து ஸ்ரீவாஸ்தவர் மேலே அங்குள்ள வைஷ்ணவர் பக்தர்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருப்பாங்க. அங்குள்ள பிராமணர்கள்லாம் பேரளவான பிராமணர்கள், பேர் ஏதாவது சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க ஆனா பக்தி ஒன்றும் கிடையாது, ஆனா பக்தர்ல பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. இப்படிதான் அங்க நடந்து. அந்த சமயத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதரா இருந்தார். அப்ப அவர் பக்தியை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் நிமாய் பண்டிதரா இருந்தப்போ ஒரு கர்வமான பண்டிதனை போல அவர் லீலை பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. அவர் வேணும்னே பக்தர்கிட்ட எல்லாம் தர்க்கம் பண்ணுவார், வேணும்னே எல்லாத்துக்கும் தர்க்கம் பண்ணுவாரு, எல்லாரும் வம்புக்கு இழுப்பாரு, பக்தியே செய்ய மாட்டாரு, சும்மா சாஸ்திரத்திலேருந்து வரட்டு தத்துவம் பேசி பக்தர்களை கோவப்படுத்துவார். ஆனாலும் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நிமாய் பண்டிதரை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனால் நிமாய் பண்டிதர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய பண்டிதர், நவதீபத்தில் நவதீபத்தில் மட்டும் இல்லை மூன்று உலகத்திலேயும் நிமாய் பண்டிதர் யாருமே சாஸ்திரத்தில் ஜெயிக்க முடியாது. யார் எப்படி கேள்வி கேட்டாலும் மடக்கி ஜெயிச்சிடுவார். அதனால் இந்த பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏற்கனவே ஜனங்கள்லாம் இப்படி புலன்பத்தில் பித்து பிடிச்சிருக்காங்க, யாருமே கிருஷ்ண பக்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, பத்தாதுக்கு நிமாய் பண்டிட்டு வேற இப்படி பண்றாரு. நிமாய் பண்டிட் வந்து வேணுனே எல்லாத்தையும் நம்மளை வம்புக்காக தர்க்கத்துக்கு கூப்பிட்றார், தர்க்கத்தில் கூப்பிட்டு நம்மளை வந்து அவமானப்படுத்துறார், நம்மளை தொந்தரவு பண்றார், நம்மளை பக்தி கிருஷ்ண பக்தி பண்ண விட மாட்டேங்கிறார் அப்படின்னு பக்தர்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா பக்தர்களுக்கெல்லாம் நிமாய் பண்டிட் இப்படி பண்ணாலும் அவருடைய தோற்றம் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே இனம் புரியாத ஒரு அன்பு இருந்தது. அப்ப அவங்க எல்லாம் கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, கிருஷ்ணா இந்த நிமாய் பண்டிட் ரொம்ப புத்திசாலி, பெரிய பண்டிதர், சாஸ்திரம்லாம் தெரியும், ஆனா கிருஷ்ண பக்தியே இல்லாமல் இருக்கார், தயவுசெய்து இவர் கிருஷ்ண பக்தியெல்லாம் மாத்திருங்க. இந்த நிமாய் பண்டிட் மட்டும் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாருன்னா எவ்வளவு பேர் கிருஷ்ண பக்தர் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. ஆனா தெரியாது நிமாய் பண்டிட் யாருன்னு, அவங்களுக்கு நிமாய் பண்டிட் தான் சைத்தன்ய மகாபிரபுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து தன்னை மறைச்சிக்குவார், எப்பவுமே காமிக்க மாட்டார் நான் யாருன்னு. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணும்போது தன்னுடைய சக்தியினால மறைச்சிவார், தான் யாருன்னு காட்ட மாட்டார். இதெல்லாம் அவருடைய லீலை. அப்ப இந்த பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ ஒரு நாள் கங்கை கரை பக்கமா நிமாய் பண்டிட் வந்துட்டு இருந்தப்போ ஸ்ரீவாஸ்தவர் நேரில் வருவார். ஸ்ரீவாஸ்தவர் வந்தோடனே நிமாய் பண்டிட் சொல்லுவார், நிமாய் பண்டிட் நீ வந்து ஏன் இப்படி வரட்டு கர்வம் பிடிச்சி இப்படி தர்க்கம் பண்ற எல்லாத்திட்டையும், என்ன பிரயோஜனம் அதனால? நீ பெரிய சாஸ்திரம் படிச்சிருக்க, உனக்கு சாஸ்திரம்லாம் தெரியும், ஆனா நீ கிருஷ்ண பக்தி பண்ண மாட்டேங்கிற, என்ன பிரயோஜனம் அதனால? கால விரயம் தான். நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீ இலக்கணத்துல தேர்ச்சி பெற்றவனா இருந்தாலும் சரி, உன் ஆயிரக்கணக்கான மாணவர் பின்பற்றினாலும் சரி, நீ பெரிய பண்டிதன், நீ உன்னை உலகத்திலே உன்னை புகழ்ந்தாலும் சரி, ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இறந்து போகும்போது இதெல்லாம் உனக்கு உதவாது. நீ வந்து கிருஷ்ண பக்தி பண்ணலன்னா இதெல்லாம் வீண் தான். கிருஷ்ண பக்தி தான் நம்ம வாழ்க்கையில லட்சியம். பகவான் கிருஷ்ணர் சரணடின்னு ஒரு பக்தி செய்யணும். அது செய்யாத வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ண என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஸ்ரீவாஸ்தா கூட நிவாய பண்ணிட்டு அறிவுரை சொல்வார். உண்மையிலே ஸ்ரீவாஸ்தா தெரியாது நிவாய பண்ணிட்டு யாருன்னு, ஆனா அவருடைய ஆதங்கத்தை நிவாய பண்ணிட்டு சொல்வார். நிம்மாய் பண்ணி சைத்தன்ய மகாபுரு ரொம்ப பணிவோட ஸ்ரீவாஸ்தாக்கு நமஸ்காரம் பண்ணுவார். ஏன்னா சைத்தன்ய மகாபுரு சாக்ஷாத் முழு முதற் கடவுள். ஆனா தன்னுடைய பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்றதும், பக்தருடைய புகழ்றதும், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்தது அவருக்கு ரொம்ப பிரியம். நிம்மாய் பண்ணிட்டு கிருஷ்ணர் தான், ஆனா தன்னுடைய பக்தருடைய காலில் உள்ளறதையும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவரை புகழ்றது, அதெல்லாம் சைத்தன்ய மகாபுரு ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்றது பகவான் ரொம்ப விரும்புவார். அப்போ நிம்மாய் பண்டிதர் ஸ்ரீவாஸ்தாக்கு சொல்லுவார், ஸ்ரீவாஸ் தாக்கூரே உங்களுடைய கருணை இருந்ததுன்னா நீங்க ஒரு சுத்த பக்தர், நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் ஒரு நாள் கிருஷ்ண பக்தர் ஆடுவேன், உங்க விருப்பப்படியே நடக்குது, எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு நிம்மாய் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போடுவார். சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிம்மாய் பண்ணி சொல்லிட்டு போனாலும் நவதீபத்தில் எல்லாரும் ரொம்ப வேதனையா இருந்தாங்க. எப்போ நிம்மாய் பண்ணி கிருஷ்ண பக்தர் ஆவாரு, இவங்களுக்கெல்லாம் எப்போ கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும் அப்படின்னு எங்கிட்டு. ஒரு நாள் நிம்மாய் பண்டிதர் என்ன பண்ணார்னா, அவருடைய அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் கயால போய் சாதா கொடுக்கறதுக்காக போனார். தன்னுடைய இறந்து போன மூதாதிகளுக்கெல்லாம் சாதா கொடுக்கறதுக்காக நிம்மாய் பண்டிதர் வந்து கயா போனார். கயா போயிட்டு வந்த உடனே நிம்மாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சங்கீர்த்த நிலையை தொடங்க ஆரம்பிச்சார். கயா சும்மா கயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேருக்குதான் போனார். அங்கிருந்து வரும்போது சைத்தன்ய மகாபிரபு உன்னதமான கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அவருடைய விருப்பத்தை, அவர் எதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினாரோ, கிருஷ்ண பக்தி எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரையும் கிருஷ்ணரை சன்னடைய வைக்கணும், எல்லாரும் கிருஷ்ணநாமங்களை சொல்ல வைக்கணும், அதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். இது வரைக்கும் நிம்மாய் பண்டிதராக இருந்த வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரண ஒரு பண்டிதனை போலையும் ஒரு சாதாரண ஆளை போலையும் லீலை பண்ணிட்டு இருந்தது. ஆனால் ஜெயால போயிட்டு வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமாக கிருஷ்ண பக்தி வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும், நிம்மாய் பண்டிதர் வந்து ஒரு நல்ல பக்தர் ஆயிட்டார், கிருஷ்ண பக்தர் ஆயிட்டார். அவர் எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நிம்மாய் பண்ணிட்டு கிருஷ்ண மந்திரத்தை சொல்லதும் பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் தினம் தினம் ஸ்ரீவாஸ்தாக்கருடைய வீட்டில் தான் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உண்டு சேர்ந்துருவாங்க ஸ்ரீவாஸ்தாக்கருடைய வீட்டில். இப்பவும் நவதீபத்தில் ஸ்ரீவாஸ்தாக்கர வீட்டில் சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறதா இருக்கிறார். ஸ்ரீவாஸ்தாக்கர வீட்டில் எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு இருக்கார். அவ்வளவு பெரிய ஸ்ரீவாஸ்தாக்கருக்கு சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தாக்கர மேல, ஸ்ரீவாஸ்தாக்கரும் அவர் மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தார். ஸ்ரீவாஸ்தாக்கர வீட்டில் தினமும் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்ப என்ன கதவெல்லாம் சாத்திடுவாங்க, பொறாமை உள்ளவங்க, அகங்காரம் உள்ளவங்க, பக்தர்களை வந்து அவதூறு பண்றவங்க, பக்தர்களுக்கு கொடுமை பண்றவங்கலாம் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களாம் பார்க்கவே முடியாது. சைத்தன்ய மகாபிரபு நடனம் பண்ண, சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா நடனம் ஆடுவார், ரொம்ப அழகா கீர்த்தனம் செய்வார், ரொம்ப அழகா இருப்பார். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர் இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமா நடனம் ஆடுவாங்க. அது எல்லோராலும் பார்க்க முடியாது, பக்தர்களால் மட்டும்தான் அதுல லீலையில கலந்துக்க முடியும். இப்படி ஸ்ரீவாஸ்தாக்கர வீட்டுல தினம் தினம் சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்வார். அந்த சமயத்துல ஒரு பிராமணன், அவனுக்கு வந்து ஸ்ரீவாஸ்தாக்கர மேல ரொம்ப பொறாம, எங்க வீட்டுல தினமும் நாம சீகரத்தனம் பண்றாங்களே அப்படின்னு ஸ்ரீவாஸ்தாக்கர மேல பொறாமையினால என்ன பண்ணுவான்னா, நைட்டு ராத்திரி வந்து ஸ்ரீவாஸ்தாக்கர வீட்டுல நாம சீகரத்தனம் பண்ணுவாங்க, கதவெல்லாம் அடிச்சிருப்பாங்க, உள்ள எல்லா கீர்த்தனை பாடிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், காலை நைட்டு வந்துட்டு தாலி பூஜை பண்ற பொருள் எல்லாம் கொண்டு வீடு முன்னாடி போடுவான், கோழி எல்லாம் வெட்டி ரத்தம் எல்லாம் பண்ணி குங்குமம் அதெல்லாம் போட்டு தாலி பூஜை பண்ற மாதிரி எல்லாம் தீக்கிலாம் போட்டுட்டு போடுவான். காலையில வந்து ஸ்ரீவாஸ்தாக்கர வீட்டுல கதவு திறக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், எல்லா ஜனங்களும் கூப்பிடுவான், எல்லா ஜனங்களும் கூப்பிட்டு பாருங்க பாருங்க இவன் நடிக்கிறான், இவன் ஒரு கிருஷ்ண பக்தமா நடிக்கிறான், ஆனா உண்மையில என்ன பண்றான், காலி பூஜை பண்ணிட்டு இருக்கான், இவன் வந்து பக்தன் கிடையாது, இவன் சாக்தன், காலி வழிபடக்கூடியவன், ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இப்படி வந்து அந்த பிராமண வந்து சீவா சாக்கர மேல குற்றம் செய்து சீவா சாக்கரவை அவமானப்படுத்தினார். சீவா சாக்கர எந்த தப்பு பண்ணல, ஆனா அவர் கோபமே வரல. ஐயோ அவர் தெரியாம என் மேல பழி சொல்றாங்களே, நான் பண்ணவே இல்லை. இல்ல இல்ல நீ ஏமாத்துற போய் சொல்ற. சீவா சாக்கர ரொம்ப அத தீவிரமா எடுத்துக்க மாட்டார். சரி என் மேல பழி போட்டா போட்டுரும், கிருஷ்ணருக்கு தெரியும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அவர் போயிடுவார். இந்த பிராமண வந்து சீவாஸ்தாவர குற்றம் செய்ததுனால வைஷ்ணவ அபராதம், வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணதுனால என்னன்னா குஷ்டம் வந்துடும் உடம்பெல்லாம். உடம்புல குஷ்ட வியாதி வந்து சீல் பிடிச்சு அப்படியே ரொம்ப கோரமாயிடும். அவ்வளவு கொடுமை அவனுக்கு அனுபவம், உடல்லாம் அப்படி வேதனையா இருக்கும். உடம்பா புழுவெல்லாம் வந்து வேதனை அனுபவிக்கும். அவன் வந்து சைத்தன் மகாபிரபு வந்து காலில் விழுந்து கதறி அழுவான், சைத்தன் மகாபிரபு என்னை குணப்படுத்துங்க என்னை காப்பாத்துங்க. சைத்தன் மகாபிரபு சொல்லுவார், அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டார். சைத்தன் மகாபிரபு சொல்லுவார், நீ வந்து ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருக்க, உனக்கு மன்னிப்பே கிடையாது. சைத்தன் மகாபிரபு எல்லா யாருனாலும் மன்னிச்சிடுவார், ஆனால் கிருஷ்ண பக்தர்ல யாராவது குற்றம் பண்ணா சைத்தன் மகாபிரபு மன்னிக்கவே மாட்டேன். நீ வந்து சீவா சாகர குற்றம் பண்ணதுனால நான் உன்னை மன்னிக்க போறதே இல்லை, நீ இந்த வேதனை அனுபவிச்சுதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துருவார். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துருவார். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை மன்னிப்பார். யாரெல்லாம் வந்து குற்றம் பண்ணியிருந்தா கூட அவங்கள மன்னிச்சு அவங்களுக்குலாம் கிருஷ்ண பக்தி கொடுத்தார், கிருஷ்ணன் மேல பிரேமத்தை கொடுத்தார். அப்ப இந்த பிராமணன் என்ன பண்ணா, அவன் ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பாதத்துல இருந்து இப்பயாவது என்ன மன்னிக்க மாட்டீங்களான்னு சைத்தன்ய மகாபிரபு சொன்னா, இப்பயும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ சீவாசா கூட பாதத்தில் போய் விழன், அவரை காலில் விழுந்தினாதான் உனக்கு மன்னிப்பு. உடனே ஓடி வந்து சீவாஸ்தாவோட காலில் விழுந்தான், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு கருணையே தரமாட்டேன்ட்டார், அவரை மேலே ரொம்ப கோபமாக இருக்கார். ஐயோ நான் உங்களை தப்பாக நினைக்கவே இல்லை, உங்களுக்கு எனக்கு 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 உங்கள் மேலே ஒரு கோபம் இல்லை அப்படின்னு சொல்லி சீவாஸ்தாவை எடுத்து அப்படி கட்டி பிடிச்சிருக்காரு. அவர் ஆலிங்கனம் பண்ணிடுவார், அந்தளவுக்கு கருணை வாய்ந்தவர் சீவாஸ்தா. சீவாஸ்தாவோட மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு, அவன் சீவாஸ்தாவுடைய பாதத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிராமணனுக்கு வந்து அவன் பேர் சப்பால் கோபால்னு பேர். சப்பால கோபாலாவுக்கு வந்து சீவாசாவுடைய காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பக்தருடைய கருணையால தான் அவனுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அது வரைக்கும் சைத்தன்யமா போய் அவனுக்கு கருணையை கொடுக்கும். இந்த மாதிரி சீவாசாவுக்கு ரொம்ப தெய்வீகமான குணங்கள் எல்லாம் உள்ளவர். அவருக்கு யார் மேலே பொறாமை கிடையாது, அவருக்கு யார் மேலே கோபம் கிடையாது. அவருக்கு எவ்வளோ பேர் நவதீபத்தில் கொடுமை பண்ணாங்க, இந்த பிராமணர்கள்லாம் அவரை வந்து ஏளனம் பண்ணாங்க, அவரை திட்டுனாங்க, அவரை அடிக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அது மட்டும் செய்யலை, அவங்க அவங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்தர்கள்லாம் போய் அப்போ வந்து நவதீபத்தை வந்து முகலாயருடைய ஆட்சி இருந்தது. அப்போ இந்தியா வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நவாப் ஹுசேன் ஷா அவனுடைய தலைமையில் ஒரு இடத்துல ஆட்சி இருந்த ஒரு சில இடங்களில், இன்னொரு சிலங்க சாந்த் காசின்னு. அப்போ நவதீபத்து வந்து சாந்த் காசிங்கிறவன் தான் ராஜாவாக இருந்தான், சாந்த் காசி கவர்னராக இருந்தான். அந்த சாந்த் காசி வந்து ஒரு முஸ்லீம், அவன்கிட்ட போய் இந்த பிராமணர்கள்லாம் புகார் சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த சீவாஸ்தாக்குறாங்க எங்களுக்கு தூக்கமே இல்லை, ரா பகலா எப்பவுமே அவங்க வீட்டில் ஹரிநாமத் பயந்துட்டே இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே, இப்படி ஹரிநாமத்தை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து தராதரம் பார்க்காம எல்லாருக்கும் ஹரிநாமத்தை சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, நீங்க எப்பயாவது நிப்பாட்டணும் அப்படின்னு இவங்களே போய் இந்த பிராமணர்களே போய் முஸ்லீம் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பிராமணர்களா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் முஸ்லீம்களா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த கிருஷ்ண பக்தர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஹரிநாமம் தான் வருது, இவங்க கூட போகும்போது இவங்க கூட பேசும்போதெல்லாம் எங்களுக்கு ஹரி ஹரின்னு வருது, எப்பயாவது இதை நீங்க நிப்பாட்டணும். கடைசி சாந்த் காசி என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆட்களை அனுப்புவா, சிப்பாயெல்லாம் அனுப்பிச்சு சீவாஸ்தவரை வீட்டுக்கு வருவாங்க. வந்து அங்கே மிருதங்கள்லாம் அந்த தோலக்கெல்லாம் உடச்சிடுவாங்க, மிருதங்கள்லாம் உடச்சு பக்தர்கள்லாம் எச்சரிப்பாங்க, இனி யாராவது நவதீபத்தில் கீர்த்தனை பாடினீங்க உங்களை எல்லாரும் வந்து மன்னர் கைது பண்ணி தூக்கில் போட்டுடுவார், மரியாதையாக அமைதியாக இருங்க, இனி எங்கேயுமே நான் ஹரிநாம் சங்கீர்த்தனை பண்ண எங்கேயும் நாம சங்கீர்த்தனை நடக்கக்கூடாது, யாராவது கத்தி கூச்சல் போட்டீங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி கொன்றுடுவோம், இது மன்னருடைய உத்தரவு அப்படின்னு அந்த ராஜாவுடைய சாந்த் காசியோடைய சேவகர்லாம் வந்து சீவாசாக்கரை வந்து பக்தர்கள் எல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப துன்புறுத்தாமல் எச்சரிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ சைத்திரமாவப்போ அந்த சமயத்தில் அங்கே இருக்க மாட்டார், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சைத்தன் மாப்பு வருவார், எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருப்பாங்க. சைத்தன் மாவை பார்த்து புரிஞ்சுடுவார் ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. சைத்தன்மாவை கேட்பார் என்ன நடந்தது, அப்ப எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாந்த் காசி வந்து மிருதங்கள்லாம் உடைச்சிட்டாங்க, யாருமே கீர்த்தனை பாடக்கூடாது சொல்லிட்டாங்க, அப்படி கீர்த்தனை பாடினா எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுப்பாங்களாம், ஜெயில போட்டுடுவாங்களாம், கொடுமை பண்ணுவாங்களாம். அப்படியா அப்படியா சொன்னாங்க. சரி எந்த சாந்த் காசி வந்து கீர்த்தனத்தை நிப்பாட்டுறான்னு பாக்கலாம். இன்னைக்கே நம்ம நான் கீர்த்தனை பாடின்னு போற ரோட்ல எவ்வளவு பேர் வந்து நம்ம தடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். அப்படி சொல்லி சைத்தன்மா அப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்களை திரட்டிடுவார். அந்த ஊர்ல உள்ள எல்லா பக்கத்து ஊர்ல எல்லா பக்தர்களும் ஒன்று சேர்ந்துடுவாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடிட்டே போவாங்க ரோட்ல, எல்லாரும் பயந்துடுவாங்க. அவ்வளவு பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ண முடியும். அப்படியே நேரம் எங்க போனாங்க, சாந்த் காசியோட வீட்டுக்கு போனாங்க. சாந்த் காசி பயந்துட்டு வெளியே வரவே இல்லை, உள்ளே இருந்துட்டான். இவ்வளவு பேர் வந்து அடிச்சு போட்டா என்ன பண்றது, அவன் உள்ளே உள்ளே இருந்துனா வெளியே வரவே இல்லை. பக்தர்களுக்கு பயங்கரமா கோபம். சைதன்மா என்ன பண்ணுவார், அவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு சாந்த் காசியோட வீட்டுக்குள்ள போவார். போயிட்டு சொல்லுவார், நான் வந்து உங்க ராஜாவை பார்க்கணும், வர சொல்லுங்க. உடனே அவர் பிஏ மெதுவா வெளியே வருவார் சாந்த் காசி. வந்த உடனே சைத்தன்மா சொல்லுவார், உட்காரு உட்காரு, வாங்க வாங்க உட்காருங்க. சைத்தன்மா கேட்பார், நீங்க ஏன் நாம சங்கீர்த்தி நிப்பாட்டுனீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல, நாங்க ஹரிநாமத்தை பாடி கீர்த்தனம் பண்றது உங்களுக்கு என்ன இடத்துல ஆயிடுச்சு, இப்போ ஏன் பக்தர்கள் நீங்க கொடுப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சைத்தன்மா சொல்லுவார், எனக்கு தெரியும் உங்களுக்கு இதுல வந்து நீங்க பணம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா யாரும் சொல்லிதான் நீங்க பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நாள் நீங்க இது செய்யலையே, இப்ப ஏன் பண்ணீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பார்த்தா உங்க முகத்துல ரொம்ப பயம் தெரியுது, ஏன் நீங்க பயந்துக்கிறீங்க, என்ன நடந்தது. அப்ப சாந்த் காசி சொல்லுவார், நான் தெரியாதனமா உங்க சங்கீர்த்தன அந்த நாம கிருஷ்ண பக்தியை வந்து தடங்கள் பண்ணணும்னு நினைச்சிட்டேன், தெரியாமதான் பண்ணிட்டேன் உங்க பேச்செல்லாம் கேட்டு, நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா என்ன செய்யுது, என்கிட்ட வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நான் வந்து என்னுடைய ஆளு எல்லாம் அனுப்பிச்சு இப்படி பண்ணனா இல்லையா, நேற்று நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து என் மேல பாஞ்சிருச்சு, அந்த சிங்கம் வந்து பயங்கர கோபமா இருந்தது, அதுக்கு காய் கை கால மனுஷ கை கால் இருந்தது, முகம் மட்டும் சிங்க முகம் இருந்தது, அப்படி நகத்தை வச்சு என்னுடைய மார்பிள் அப்படியே கீறிட்டு அந்த சிங்க பேசிச்சு, ஏய் நீ உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னுடைய கீர்த்தனத்தை நீ நிப்பாட்டுவேன், இன்னொரு தடவை நீ பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன், இப்ப நான் ஏன் உன்னை கொல்லாமுறேன்னா நீ பக்தர்களுக்கு எந்த கொடுமையும் பண்ணல, நீ பக்தர்ல கொடுமை பண்ண நான் உன்னை கொன்னுடுவேன் சொல்லி எச்சரிச்சு. அப்ப சாந்தாஜி சட்டையை கழட்டி காமா இந்த சிங்கத்துடைய நகவெல்லாம் பதிஞ்சிரு, இது நான் ஒருபோதும் உங்க சங்கீர்த்தத்தை நிப்பாட்ட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சாந்த் காசியும் சைத்தன்மா அப்படி பக்தராயிடும். அவன் அவனுடைய சேவகர்கள்லாம் சைத்தன்மாவுடைய பாதங்களை சரணடைஞ்சு அவங்களா கூட ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அந்த சாந்த் காசியும் நல்ல பக்தராயிடும். அப்ப அந்த சாந்த் காசி சொல்லுவார், நான் மட்டும் இல்ல, இனி நவதீபத்துல என்னோட வம்சத்துல யார் வந்தாலும் யார் மன்னரா இருந்தாலும் ஹரிநாமத்துக்கு தடங்களே பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பக்தர்களுக்கு உதவிதான் செய்வாங்க, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு தான் காசி. எப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூரர் சைத்தன்மா அப்படியே கருணையினால அவரு ஹரிநாமத்தை சைத்தன்மா அப்படியே லீலையில சேர்ந்துட்டு எல்லாரோடையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரோடையும் அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப தினந்தரம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுலதான் சைத்தன்மா அப்பு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் பையன் இறந்து போயிடும், ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய பையன் சின்ன பையன் தான் இறந்து போயிடும். பையன் இறந்து போனோடனே எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க வீட்டுல, அந்த பையனுடைய உடம்ப போட்டுட்டு பாடி டெட் பாடி இறந்து போன உடல வச்சிருந்து எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, ஓ ஐயோ இறந்து போயிட்டு அழுது போய் இறந்து போயிடுச்சு, எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் மனைவி அவங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வருவார், வந்து பார்த்தா குழந்தை இறந்து போடும். ஆனா அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சைத்தன்ய மகாப்பிரபு அவங்க வீட்டுக்கு கீர்த்தனை பாடுறதுக்காக வருவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா பக்தர்களும் சேர்ந்து கீர்த்தனை பாட போறாங்க. சைத்தன்ய மகாப்பிரபு வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு, இது தெரிஞ்சா சைத்தன்ய மகாப்பிரபு ரொம்ப வேதனைப்படுவார், குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா அவர் இன்னைக்கு கீர்த்தனை பாட மாட்டாரு, வேதனைப்படுவாரு, அவரை சங்கடப்படுத்தக்கூடாது, சைத்தன்ய மகாப்பிரபுவை சங்கடப்படுத்தக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம யாருமே அழக்கூடாது. அவர் சொல்லுவார் அவங்க சொந்தக்காரன்ட்டெல்லாம், சரி என்ன பண்ணுறது, குழந்தை இறந்து போயிடுச்சு, இப்போ நம்ம கவலைப்பட்டோ அழுதுட்டு இருந்தோ பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அந்த குழந்தை இங்கே இறந்ததுக்கு அது ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், இந்த வீட்டில் எப்பவுமே சைத்தன்ய மகாப்பிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாரு, எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கோம், இங்க எப்பவுமே பக்தருடைய பாதங்கள்லாம் இங்க பட்டு இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த குழந்தைக்கு ஏது மரணம், அந்த குழந்தையோட உடல் தான் அழிஞ்சு போயிருக்கு, ஆத்மாக்கு மரணம் கிடையாது. கட்டாயம் அந்த ஆத்மா வந்து நல்ல நிலையில அடைஞ்சிருக்கும். அதனால தயவுசெய்து அழாதீங்க, தயவுசெய்து அழாதீங்க, சமாதானமா இருங்க. இந்த குழந்தையை கொண்டு போய் ரூம்ல போட்டுடுங்க, ஒரு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போட்டு பூட்டிடுங்க. சைத்தன்யமா அப்படி நாமசங்கத்தில் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நம்ம செய்ய வேண்டிய காரியங்களா செய்திடலாம். அது வரைக்கும் யாருமே இந்த விஷயம் தெரியவே கூடாது யாருக்கும். எல்லாத்திலையும் சொல்லிடுவார், நிறைய பக்தர்கள் வந்துருவாங்க, அப்போ எல்லா பக்தர்களும் சொல்லிடுவாங்க, சைத்தன்யமா அப்படி வருவாரு, இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது, அவர் கீர்த்தனை பாடிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய செய்யலாம். ஆனாலும் கேட்காம அவங்க சொந்தக்காரங்க அழுதுட்டு இருப்பாங்க, பயங்கர கோபம் வந்துடும் ஸ்ரீவாஸ்தவருக்கு. நான் சொல்லிட்டே இருக்க நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, இனி மேற்கொண்டு நீங்க அழுதிங்க, நான் போய் கங்கையில குதிச்சு என் உடலை விட்டுடுவேன். அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி கிருஷ்ணர் மேல, சைத்தன்யமாபுரம் மேல. அவர் வந்து தன்னுடைய குழந்தை இறந்து போனது கூட சமாதானமா எடுத்து சமாதானப்படுத்திட்டு அது அதுல வந்து வருத்தப்படாம சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தும்னு நினைச்சார். அவருக்கு எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. அவர் எப்பவும் போல வந்து கீர்த்தனை பாடி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சிவாஸ்தா குரர். அவர் தான் சுத்த பக்தர், தன்னுடைய சுகத்தை தன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாம் மறந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தும், சைத்தன்யமா அப்படி சந்தோஷமா இருக்கணும். இவர் இப்படி சொன்ன உடனே கங்கையில போய் குதிச்சிருவாரு, அதுவுமே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல எல்லாம் பயந்து போய் எங்க இவர் போய் கங்கையில குதிச்சிருவாரு சொல்லிட்டு எல்லாம் ரூம்ல போய் குழந்தைய வச்சு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு எதுவுமே நடக்காது போல எல்லாம் அமைதியா இருந்தது. சைத்தன்யமாபுரம் வந்து எல்லா பக்தர்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துருவாங்க, கீர்த்தனை பாடிட்டு. சைத்தன்யமாபுரம் கீர்த்தனை பாடி ரொம்ப அற்புதமா டான்ஸ் ஆடுவார். சைத்தன்யமாபுரம் கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடும் போது அவர் ரொம்ப சந்தோஷம் ஆடுவார், அளவிட முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம் அனுபவிப்பார் கிருஷ்ணாவுடைய நாமங்களை பாடி பாடி. அன்னைக்கு என்ன ஆயிரும், பாதிலே சைத்தன்யமாபுரம் அந்த உணர்வே இருக்காது, பாதிக்கு மேல அவர் நிப்பாட்டிடுவார் கீர்த்தனை. என்ன இன்னைக்கு எனக்கு வந்து எப்பவும் போல ஒரு சந்தோஷம் இல்லையே, நான் எப்போ இங்க வந்து கீர்த்தனை பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், இன்னைக்கு ஏதோ இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏதோ இங்க நடந்ததா, என்ன நடந்தது, ஏன் எனக்கு வந்து சந்தோஷம் வரமாட்டேங்குது இன்னைக்கு. அப்ப ஸ்ரீவாஸ்தவர் சொல்லுவாரு, மகாபிரபு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன அமங்கலம் இருக்க முடியும், நீங்க எங்க இருக்கீங்களோ எங்க நாமசங்கத்தில் நடக்குதோ அங்க ரொம்ப மங்களம் தான், ஒரு அமங்கலம் இல்லை, இங்க எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு, நீங்க தொடர்ந்து பாடுங்க, நீங்க தொடர்ந்து நடனமாடுங்க, நீங்க நிப்பாட்ட வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, கிறிஸ்டாட்ட ஏதாவது மறைக்க முடியுமா என்ன, சைத்தன்யமாவுக்கு தெரியும். அப்ப பக்தர் எல்லாம் சொல்லிடுவாங்க சைத்தன்யமா கிட்ட, அவன் மகாபிரபு இவருடைய பையன் இறந்து போயிட்டாங்க. என்னது பையன் இறந்து போயிட்டாரா, பையன் இறந்து போனது கூட என்கிட்ட சொல்லாம ஏன் நீங்க மறைச்சீங்க. அப்ப ஸ்ரீவாஸ்தவர் சொல்லுவார், மகாபிரபு நாங்க அதை சொல்லி உங்களை துக்கப்படுத்த விரும்பல, இங்க பையன் இறந்து போயிட்டானா கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க அதை சடங்குல பண்ணிட போறோம், நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நீங்க கீர்த்தனை பாடணும், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், பக்தோட ஹரிநாமத்தை நீங்க வந்து எல்லாரும் கொடுக்கணும், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கு, அதனால தான் நான் மறைச்சிட்டேன். ஸ்ரீவாஸ்தாக்கு என்ன காரியம் பட்டீங்க, நீங்க என்னுடைய சந்தோஷத்துக்கு வேண்டி உங்க சந்தோஷத்தையும் சுக துக்கத்தையெல்லாம் பெருசாக நீங்க எடுத்துக்கலையே, இந்த மாதிரி பக்தருடைய சங்கத்தை எப்படி நான் தவிர்க்க முடியும் அப்படின்னு ஸ்ரீவாஸ்தவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிடுவார் சைத்தன்யமா. அதுக்கப்புறம் இந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு, அந்த ரூம்ல அந்த ரூம் போவார் சைத்தன்யமா. ரூமை திறந்தோடனே அந்த குழந்தையோட டெட் பாடி இறந்து போன உடல், சைத்தன்யமா அவர் போன உடனே அந்த இறந்து போன உடல் அந்த ஆத்மா திரும்ப வரும், சைத்தன்யமா வந்து திரும்ப அந்த ஆத்மா வர வைப்பார். வந்த உடனே அந்த ஆத்மாட்ட சைத்தன்யமா பேசுவார், நீ ஏன் ஸ்ரீவாஸ்தவரா வீட்டை விட்டு போன, உனக்கு என்ன இங்க என்ன குறை இல்லை உனக்கு, இங்க எல்லா வசதியும் இருக்குல்ல, ஏன் நீங்க விட்டு போன. அப்ப அந்த ஆத்மா சொல்லும், பகவானே உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நான் ஒரு ஜீவாத்மா, நான் உங்க விருப்பப்படி நான் செயல்பட முடியும், எனக்கு தனி சுதந்திரம் கிடையாது, நான் வந்து தனித்து செயல்பட முடியாது, என்னுடைய கர்ம வினைப்படி நான் பல பல பெருவி எடுக்கிறேன், ஆனா இந்த இடம் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன், நான் ஒரு பக்தருக்கு குடும்பத்துல பிறந்திருந்தேன், சிவாசாகர குழந்தைய வந்து நான் செய்த பாக்கியம், அது மட்டும் இல்லை நாங்கள் இப்போ நான் இப்போ வந்து இங்கே இந்த வீட்டில் உங்களுடைய கீர்த்தனை இதெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் கீர்த்தனை பண்ணது நீங்கள் நர்த்தனை பண்ணது இதெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சுது, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த உடலை விட்டு போகிறேன், நீங்கள் விருப்பப்பட்டா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க, நான் எப்போவுமே உங்களை மறக்கக்கூடாது, நான் எப்போவுமே உங்கள் தாமரை பாதையை நினச்சி உங்களுக்கு பக்தி பண்ணணும், அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த ஆத்மா வந்து சைத்தமாக பிரார்த்தனை செய்யும். இதை பார்த்தோன்னே அவங்களை பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாயிடும், சைத்தன்யமாபுரம் கருணையினால ஒரு இறந்து போன ஆத்மா கூட கிருஷ்ண பக்தி கிடைக்குது, அது கூட திரும்ப கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போக போகுது, எல்லாம் சீவாஸ்தாக்குடைய மனைவியும் உறவினர்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுவான். அதுக்கப்புறம் சீவாஸ்தாக்கர் வந்து சைத்தன் மகாபிரபு சீவாஸ்தாக்கிட்ட வந்து சொல்லுவார், சீவாஸ்தாக்கூர் அந்த குழந்தை படிச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்க குழந்தை தான், எப்பவும் நானும் சரி நித்யானந்த பிரபு சரி நாங்கள் ரெண்டு பேருமே எப்போ உங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அன்பு பரிமாற்றிருக்கோம். இப்படி சீவாஸ்தாக்குரர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சந்தோஷத்துக்காக, கிருஷ்ண பக்திக்காக, பக்தருடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் செய்தார். அவருக்கு இந்த உலகத்தில் பட்டுதலும் கிடையாது, அவருக்கு எதுவிலையும் பயமும் கிடையாது, கோபமும் கிடையாது. மாறாக எல்லாத்துமே வந்து தன்னுடைய சுகங்களை துக்கங்கள் எல்லாம் வந்து தவிர்த்து அவர் சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தினார். இதுதான் சரணாகதி. சீவாஸ்தாக்குரர் வந்து அந்த மாதிரி தான் வாழ்ந்தார், ரொம்ப எளிமையாக வாழ்வார். பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வீட்டு, ரொம்ப எளிமையாக வாழும். ஆனால் வந்து அவருடைய சொத்து என்னது, ஒரு பக்தனுக்கு சொத்து பகவான் தான். சீவாஸ்தாக்குரர் ரொம்ப உலக ரீதியாக பார்க்கும்போது சீவாஸ்தாக்குரர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். ஆனால் பக்திங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சீவாஸ்தாக்குரர் சைத்தன்ய மகாபிரபுடைய அன்புங்கிற சொத்து பெற்றிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு சீவாஸ்தாக்குரர் அவருடைய மனைவியை தன்னுடைய அப்பா அம்மாவாக நினைச்சார், தன்னுடைய பெற்றோர்களாக நினைச்சார். அந்தளவுக்கு அவங்க கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணார். அவங்க வீட்டில் சாப்பிடுவார், அவங்க மடியில் படு தூங்குவார். அந்த முழு முதற் கடவுளே இப்படி செய்யும்போது இதை விட பெரிய சொத்து என்ன. இந்த மாதிரி சீவாஸ்தாக்குரர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவ்வளோ அனுபவிச்சது. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துகிட்டு பூரியில் போய் தங்கிடுவார். பூரியில் தங்கும்போது வருஷம் வருஷம் சீவாஸ்தாக்குரோடைய சகோதரர்கள் அவருடைய மனைவி எல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்காக வருவாங்க. பூரியில் ரத யாத்திரை நடக்கும்போது வருஷம் வருஷம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து குமாரகாட்டாங்கிற இடத்துல தங்கியிருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு நவதீப வரும்போது அவங்க வீட்டில் போய் ரெண்டு மூணு நாள் தங்குவார், அவங்க கையில் பிரசாதம் சாப்பிடுவார், அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். இந்த மாதிரி பகவானுக்கு பக்தர்களுக்கு எப்பவுமே நித்தியமான அன்பு பரிமாற்றம் இருக்கு. பக்தி செய்ய செய்ய பகவான் மேலே அன்பு செய்யலாம். அதைத்தான் இந்த உலகத்தில் காமிச்சாங்க. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்கள் கூட எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்கிறார், அந்த பக்தர்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்காக என்னெல்லாம் தியாகம் செய்ய தயாராக இருந்தாங்க, எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு அன்பாக இருந்தாங்க, பிரியமாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு உலக விஷயத்தில் பட்டுதல் இல்லாமல் இருந்தாங்க, எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே பக்தியாக இருந்தாங்க. இப்போ சீவாஸ்தாவுடைய கருணைக்கு வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணோம். அப்படி தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து கிருஷ்ண பக்தி கிடைக்கணும், கிருஷ்ணரை சரணடையணும்னா நம்ம ஆச்சாரியரை சரணடையணும். ஆச்சாரியனுடைய கருணையினால தான் கிடைக்கும், ஆச்சாரியனுடைய கருணை இல்லாமல் கிடைக்காது. அதனால் நம்ம சீவாஸ்தாக்குரட்டை இன்றைக்கி பிரார்த்தனை செய்யணும். சீவாஸ்தாக்குரரே, நீங்கள் எந்தளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே பிரியமாக இருந்தீங்க, எந்தளவுக்கு நீங்கள் பகவானை சரணடைஞ்சிருந்தீங்க, எனக்கும் அதே மாதிரி ஹரிநாமத்தில் சுவை வரணும். நீங்கள் எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தீங்க, நானும் எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். எனக்கு ஹரிநாமத்தில் சுவை வரணும், எனக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே பிரியம் வரணும், நான் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யணும், இந்த மாதிரி நான் எப்பவுமே கிருஷ்ணரே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கணும்.